ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகம் ஒன்று. இது திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடினது. இது முதல் திருமறை 44 பதிகம். இந்த பதிகத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னாக்க, இதில் இந்த பதிகத்தில் 11 பாடல்கள். இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து, பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர், அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே அப்படின்னு சம்பந்தர் அப்படி ஒரு ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன் கேட்குறாரு. இதில் இப்போ பாட்டோடைய வார்த்தைகளுக்கு போவோம். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து. இந்த இது தலையில் சந்திரன் அணிந்திருக்கிறார், அதுதான் இதுக்கு மேலான பொருள் இல்லையா. சுருக்கமான பொருள் சொல்லணும்னா, அவர் தலையில் சடை மேலே சந்திரனை அணிந்திருக்கிறார், அது தெரியுது. ஏன்னா திங்கள்னு இருக்குது, சடைன்னு இருக்குது, அதுலேருந்து அது நம்ம புரிஞ்செடுத்தோம். ஆனால் வார்த்தைகளை பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக புரியும். துணி வளர் திங்கள், துணி அப்படின்னா வெட்டுப்பட்டேன்னு அர்த்தம் இல்லையா. துணித்தல்னா வெட்டுறது, நம்ம துணி வாங்குறோம் அப்படிங்கிறோமே. துணி அப்படின்னாக்க எது துணிக்கப்படுகின்றதோ அது துணி அப்படி வர்ற பெயர். அது வெட்டப்படுவது, வெட்டி ஒரு பெரிய நெய்யறப்ப பெருசு நீளமாக வரும், அதில் வெட்டி வெட்டி துணியாக்குவோம். அதனால வெட்டப்படுவதனால அது துணி. அப்படி வெட்டுப்பட்ட, அதாவது சந்திரன் குறைஞ்சு குறைஞ்சு ஒவ்வொரு கலையாக குறைஞ்சு குறைஞ்சு போறதுனால அது வெட்டுண்ட திங்கள் அப்படிங்கறத சொல்றது ஒரு மரபு. அதனால துணி அப்படின்னா வெட்டப்பட்ட ஒரு துண்டு மாதிரி, ஒரு வெட்டப்பட்ட ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு அங்கே சந்திரன். அதனால துணி திங்கள் அப்படிங்கிறது அது. அது வளர் திங்கள், அது தேஞ்சுட்டே வந்தது. சிவபெருமான் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு வேண்டிட்டு, அப்ப சிவபெருமான் அதை தூக்கி தன் தலையில வச்சுட்டார். அது அன்னிலேருந்து அது அழியாம நிலை பெற்று இருக்கிறது. அதனால அது வளர்கின்ற திங்கள், அழியாம இருக்கிற திங்கள் அது. அதனால துணி வளர் திங்கள். இது இந்த சந்திரனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் இந்த சந்திரன் என்ன பண்ணார், துளங்கி விளங்க, இது பிரகாசமா இருக்கிறபடி சுடச்சடை சுற்றி முடித்து, அதை சுத்தி தன்னுடைய சுடர் போ ஒளி வீசுகின்ற தன்னுடைய சடையை எடுத்து இந்த சந்திரனை சுத்தி அப்படி கட்டி வச்சுருக்கார் தலையில. நம்ம பூவை தலையில முடியிறப்போ அப்படி வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்க சந்திரன் அவர் சடை முடியால சடையால அப்படி சுற்றி கட்டி வச்சிருக்கார் தலை மேல அப்படின்னு பாட்டுல சொல்றாருங்க. இல்ல இந்த துளங்கி விளங்க அப்படிங்கிறார். இது துளங்கிறது விளங்குறதுன்னா, விளங்குறதுன்னா நமக்கு தெரியும், பிரகாசிக்கிறது ஒளி வீசுறது நன்னா இருக்கிறது. துளங்கிறது அப்படின்னா கலக்க முறுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா அதே இது பிரகாசிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். அதனால இதுல என்ன சொல்றான்னா, உரையில துளங்கி விளங்கனாக்க அந்த சந்திரன் சாபம் பெற்றதுனால அது கலங்குறது, மனசு கலங்குறது, ஐயோ நம்ம அழிய போறோமே அப்படின்னு. அப்புறம் சிவனை சரணாகதி அடைஞ்சது, சிவனை சரண் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் தலையில போய் சேர்ந்ததுனால அது பிரகாசிச்சுருக்கு அழியாம. அதனால முன்னாடி துளங்கி அப்புறமா விளங்க அப்படின்னு ஒரு உரையில ஒரு விளக்கம் சொல்ற. அப்படி இல்லாம நம்ம துளங்கிறது விளங்குறது ரெண்டுமே பிரகாசிக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் தருது, நன்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியாக இந்த சந்திரன் தன் சடை மேல பிரகாசிக்கும்படியாக தன்னுடைய பொற்சடை, சுடற்சடைன்னா ஒளி வீசுகின்ற சடைன்னு அர்த்தம், அந்த சுடற்சடையால் அதை சுற்றி தலையில முடிச்சு வச்சுருக்கார், பிடிச்சு கட்டி வச்சுருக்கார். பனி வளர் கொள்கையர், பனி அப்படின்னா பாம்பின் படத்துக்கு பனின்னு பேரு, அதனால இது ஆகு பெயரை நாகப்பாம்பையே குறிக்கும். பனி வளர் கொள்கையர்னா அவர் உடம்பு முழுக்க பாம்புகளை அணிந்திருப்பார், உடம்பு முழுக்க எல்லாத்திலயும் பாம்புகள் இருக்கும், அதுதான் பனி வளர் கொள்கையர். அப்படிப்பட்ட குணமுடையவர், அப்படிப்பட்ட பண்பு உடையவர். தலையில பாம்பு இருக்கும், மார்பில் பாம்பு மாலை இருக்கும், தோளில் பாம்பு இருக்கும், இடுப்பில் பாம்பு இருக்கும், எல்லாத்துலேயும் பாம்பு இருக்கும் சிவபெருமானுக்கு. அப்படியாக பனி வளர் கொள்கையர், அப்படிப்பட்ட கொள்கை உடையவர். பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர். இந்த பாரிடம் அப்படிங்கிற வார்த்தை சில பாடல்களில் வரும், நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பாட்டில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருந்தால் இல்லை உண்டு இல்லைன்னா இப்போ குறித்து வச்சுக்கோங்க. பாரிடம் அப்படின்னாக்க பூதம்னு அர்த்தம். பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர்னாக்க பூதங்கள் அவரை சூழ்ந்து வரும். அப்படி இருக்கிறவர் யார்ட்டையும் பலி தேர்வார், எல்லார்ட்டையும் வந்து பிச்சை எடுத்துக்கு வருவார், பிச்சை ஏற்பார். ஆரிடமும்னா யார்ட்டையும் அர்த்தம், எல்லார் இடங்கள்லயும் போய் பிச்சை தேர்வார், பிச்சை எடுப்பார். அப்படிப்பட்ட குணமுடையவர் அவர். அவர் எங்க இருக்கார், பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்றார் இல்லையா. பாச்சில் ஆச்சிராமம்னா பாச்சில் அப்படிங்கிறது அந்த பகுதிக்கு பேர். முன்னாடி போனதை நம்ம பார்த்தா பேசியிருக்கோம், ஒரு நாடு நாட்டில் நாட்டினுடைய ஒரு பகுதி வந்து கூற்றம்னு பேர். அந்த கூற்றத்துக்குள்ள ஊர்கள் இருக்கும். அதனால நாட்டின் ஒரு நாட்டில் பல கூற்றங்கள் இருக்கும், அந்த ஒரு கூற்றத்தில் பல ஊர்கள் இருக்கும். அப்படி ஒரு டிவிஷன் அது. அதில் இந்த மழைநாடு, இந்த கொல்லிமழவன் இருக்காங்களே, இவன் இருக்கிற நாட்டுக்கு இந்த இடத்துக்கு பேர் பாச்சில் அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு பேர். அந்த கூட்டத்தில் ஆச்சிராமங்கிறது இந்த ஊருக்கு பேர். அப்படி பாச்சில் கூட்டத்தில் இருக்கிற ஆச்சிராமங்கிற ஊரில் இருக்கிற சுவாமி இவர். இவர் மணிவளர் கண்டர். மணிவளர் கண்டர்னா நமக்கு தெரியும், நீலமணி தங்குகின்ற கண்டத்தை உடையவர் நீலகண்டர். இவர் என்ன பண்ணார், அணிவளர் கோலமலாம் செய்து அப்படிங்கிற ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த அணிவளர் கோலமலாம் செய்துங்கிற ஃப்ரேஸ் இந்த மங்கைக்கு கொண்டு போய் பொருள் கொள்ளலாம். உரையில் அப்படி கொடுக்குறார். இந்த கொல்லிமழவனோட மகள் அங்கே கடக்கா, எங்கே அந்த சன்னிதி முன்னாடி கடத்தி வச்சிருக்கான் கொல்லிமழவன். அவள் பிரஜை இல்லாமல் கடக்கா முயலனுங்கிற நோய் வந்ததுனால. இப்போ சம்பந்தன் என்ன சொல்கிறார், இந்த பெண் இவ அழகான இளம் பெண்ணவோ அணிவளர் கோலமெல்லாம் செய்து அப்படின்னா அணிவளர் கோலம் அணினா அழகு, கோலம்னா வடிவம், அழகுன்னு சொல்லலாம் வடிவம்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த அழகிய வடிவம் எல்லாம் செய்து அவளுக்கு கை கால் கண்ணு காது மூக்கு எல்லாம் அழகா கொடுத்து எல்லா கருவிகரணங்களும் கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் செய்து மங்கையை வாட மயல் செய்வது அப்படின்னா இந்த பெண்ணை இவளெல்லாம் கொடுத்து இந்த பெண்ணுக்கு உணர்ச்சி இல்லாம பிரஜை இல்லாம பண்ணி வச்சிருக்காரு இவர், மயக்கம் போட வச்சிருக்காரு. அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ற மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு அப்படிங்கிறார். இந்த மங்கை இந்த பெண் அப்படி மயக்கம் அடிக்கிற மயக்கம் போட வச்சிருக்காரு, இதுவா இவருடைய பண்பு, இதுவா இவருடைய பெருமை அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மணிவளர் கண்டரோ அப்படிங்கிறார். இந்த மணிவளர் இந்த நீலகண்டரா இந்த மாதிரி பண்ணிட்டார், இதுவா இவர் குணம் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஓ அப்படிங்கறது ஒரு சந்தேகத்தோட கேட்கிற கேள்வி, அது இவரா பண்ணினார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, சிவபெருமானா எப்படி பண்ணினார், அதுவா அவருடைய குணம், அதுவா அவருடைய பெருமை அப்படின்னு கேட்கிறார் இந்த பாட்டுல சம்பந்தர். பாச்சியல் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பு அப்படின்னு, அதாவது ஒரு சுவாமியை நேரடியாக கேட்காம அப்படி ஒரு மற்றவாள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன் மாதிரி கேட்டு இவரா இப்படி பண்ணினார் நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உணர்ச்சி அதில் காட்டுறார் இந்த பாட்டில். இந்த பாட்டில் உங்களுக்கு இப்போ கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். ஆச்சிராமத்து ஆச்சிராமம் ஆச்சிராமத்து ஆச்சிராமத்து அப்படின்னா ஆச்சிராமத்தில் ஆச்சிராமத்தினுடைய அப்படிங்கிற மாதிரி. இப்போ மரம் மரத்தில் மரத்தை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்பில் முடிகிற வார்த்தைகளுக்கு அத்துன்னு ஒரு சாரியை வரும் நம்ம வேற்றுமை உருப்பெல்லாம் போடுறப்போ. அதனால பாச்சியல் ஆச்சிராமத்து அப்படின்னா ஆச்சிராமத்தில் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல. ஆமாம், ஆச்சிராமங்கிறது ஒரு பேர், பாச்சியல் அப்படிங்கிறது அந்த டிவிஷனுக்கு பேர், ஆச்சிராமங்கிறது அந்த ஊருக்கு பேர். அப்போ இந்த பாச்சியலுங்கிற டிவிஷனில் ஆச்சிராமங்கிற ஊரில் உரைகின்ற இந்த ஊரில் இருக்கிற கோயிலில் உரைகின்ற நீலகண்டரோ அடிக்கடி வரும் எல்லா லைன்லயும். இந்த பாட்டில் துணி வளர் பனி வளர் அணி வளர் மணி வளர் அப்படின்னு வரும். சில சமயம் அந்த எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் இருக்கும், சில சமயம் கொஞ்சம் சட்டில் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். உதாரணமா இதுல வளர்தல் அப்படின்னாக்க நமக்கு ரெண்டு மூணு அர்த்தம் தெரியும், குழந்தை வளர்றான் அப்படிங்கிறோம், அப்படின்னா அவன் பெருசாயிட்டு இருக்கான் உயர்ந்துட்டு இருக்கான், இல்லைன்னா நீண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்லாம் இருக்கு. இல்லைன்னாக்க கண் வளருதல் அப்படின்பா இல்லையா, கண் வளருதல்னா தூங்குறது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இதை வளர விடக்கூடாது அப்படிம்போ, அதாவது பெருசாக விடக்கூடாது சின்னதுலேயே நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வளர விடக்கூடாது அப்படிம்போ. வளர விடுறதுனா பெருசாக விடுறது இல்லை மிகுதியாக விடுறது அப்படிலாம். இது இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்கிறப்ப இதோட ஒரு இன்னொரு அர்த்தம் தங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதாவது இருக்கிறது. அதனால இங்க இந்த வளர்தல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முதல் அடியில வளர் திங்கள், அது பிறை சந்திரன் வளர்கின்ற சந்திரன் வளர் பிறை, அதனால அது வளர். மத்த அணி வளர் அப்படிங்கிறப்ப அழகு மிகுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. பனி வளர் மணி வளர் வந்து இருக்கிறதுங்கிற மாதிரி, அணி வளர்னா அணி இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், அழகு இருக்கிறன்னு எடுத்துக்கலாம், இல்ல அழகு மிகுகின்றன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அது மாதிரி துணி வளர் திங்கள்னா வளர் திங்கள் வளர்கின்ற சந்திரன் அப்படி, அது வளர்தல் அந்த மாதிரி என்றும் அழியாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த பாட்டுல அந்த இடத்தை பொறுத்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கு. இப்போ ரெண்டாம் பாட்டுக்கு போவோம், வேற ஏதாவது கேள்வி இருக்க முதல் பாட்டில் போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டாம் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ ரெண்டாம் பாட்டு, கலைப்பனை மானுரி தோளுடைய ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைபுனல் பூம்பொழில் சூந்தமிழ் பாச்சில் ஆச்சிராமத்துறைகின்ற இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே உங்களை சந்தத்துக்காக அப்படி கொஞ்சம் படித்து காமிச்சேன். ஏன்னா இது வந்து இந்த தனதன தானன தானன தானா தனதன தானன தானான சந்தம். கலைப்புனை மானுரி தோளுடைய ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், இந்த பதிகத்தில் எல்லா பாட்டிலையும் பார்க்க போகிறது தான், முதல்ல அவர் முதல் ரெண்டு அடிகளில் சிவருமானுடைய குணங்கள் பண்பு வர்ணனைகள்லாம் சொல்லுவார். அப்புறம் மூணாவது அடியில் பாச்சிலாச்சிராமத்துடைய வர்ணனை சில சமயம் இருக்கும், சில சமயம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற, அப்புறம் கடைசி அடியில் சிவருமானுடைய ஒரு குறிப்பு இருக்கும், அது எப்படிப்பட்ட சிவருமான அவர் என்ன வச்சுனாரு, அப்படிப்பட்ட சிவருமானா இந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு கேள்வி கேட்டு முடிப்பார் பாட்டை. எல்லா பாட்டும் அப்படி தான் வரும் இந்த பதிகத்தில். கலைப்புனை மான் உரி, கலைப்புனை மான் உரினா சிவருமான் தோல் அணிந்திருப்பார், சிவருமான புலித்தோல் இடுப்பில் கட்டின்னு இருப்பார், அதே மாதிரி மான் தோலும் போத்தின் இருப்பார். அதுதான் அங்கே சொல்கிறார் கலை புனைமான் உரி. கலை அப்படின்னாக்க வஸ்திரம், அந்த வஸ்திரமாக அவர் என்ன பண்ணிருக்கார், அழகிய மான் தோல். புனைனா அழகுன்னு அர்த்தம், அணிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு புனைதல்னா, புனை அப்படின்னு தனியாக வந்து அழகு அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால வஸ்திரமா அவர் அழகிய மான் தோல் அணிந்திருக்கிறார். தோல் உடை ஆடை, தோலாலான உடையே அவருக்கு ஆடை, இதில் தோலே அவருக்கு உடுக்கின்ற ஆடைன்னு எடுத்துக்கலாம். இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்காரு இல்லையா, ஆடைங்கிறது இடுப்பில் கட்டுறது, மேலே போடுறது வஸ்திரம், அது மாதிரி அந்த அங்க வஸ்திரம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மேலே போடுறது மேலாடை. அதனால அவர் மான் தோல் அணிஞ்சிருக்கிறார், புலித்தோல் அணிஞ்சிருக்கிறார், தோல் உடைய ஆடை. அப்புறம் கனல் சுடரால் இவர் கண்கள், சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு, மூணு கண்ணு. அந்த மூணு கண்ணும் என்ன, சூரியன் சந்திரன் அக்னி, இது மூணு மூணு கண்கள். கனல் அப்படின்னாக்க நெருப்பு, சுடர் அப்படின்னாக்க சூரிய சந்திரர்கள். அதனால கனல் சுடரால் இவர் கண்கள் அப்படின்னா நெருப்பும் சூரிய சந்திரனும் தான் இவருடைய கண்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். இந்த கனல் சுடர் ஆள், ஆள்னு வர்றது அசை அப்படிம்பா, அதாவது ஃபில்லர் வேர்டு அது, கனல் சுடர் இவர் கண்கள் அப்படின்னு எடுத்தாலே அர்த்தம் நேரடியாக வரும். ஆனா இந்த பாட்டுல ஓசைக்காக கனல் சுடர் ஆள் இவர் கண்கள் அப்படின்னு ஒரு ஃபில்லர் வேர்டு போட்டிருக்கார், அது சிவருமனுடைய கண்கள். தலை அணி சென்னியர், சென்னின்னா தலை, தலையை அணிகின்ற தலையை உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம், சிவருமான் தலையில மண்டையோடுகளால் ஆன ஒரு மாலை அணிந்திருப்பார். அதுதான் இங்க சொல்ற தலை அணி சென்னியர், தலைமாலை, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன அப்படின்னு சுந்தர தேவாரத்தில் ஒரு பாட்டில் வரும் திருவஞ்சை காலத்தில். அதனால சிவபெருமான் தலையில தலைமாலை அணிந்திருப்பார், அதுதான் இங்க சொல்ற தலை அணி சென்னியர், அது அவர் தலையில தலைமாலை அணிந்திருக்கிறார். தார் அணி மார்பர், தார் அப்படின்னாக்க நம்ம கழுத்துல போட்டுக்கிற மாலை, அது மாலைகள்ல ஒரு வகைக்கு தார்னு பேரு. நம்ம தேவாரத்துல பாக்குறப்ப பல பாடல்கள்ல பல விதமான வார்த்தைகள் வரும் மாலைக்கு, கண்ணி அப்படின்னு ஒரு வித மாலை, அது தலையில் அணிகிற மாலை, மாலைன்னு பொதுவா வரும், வடம்னு வரும், தார் அப்படின்னு வரும், அலங்கல்னு வரும், இந்த மாதிரி பல விதமான மாலைகள் இருக்கு. நமக்கே தெரியும் நம்ம மாலை தொடுக்கிறப்பே பல விதமான மாலைகள் தொடுப்போம், அதனால தார் அப்படிங்கிறது கழுத்தில் அணிகிற ஒரு மாலை. தார் அணி மார்பர், அவர் மார்பில தார் அணிஞ்சிருக்கிறார், அது என்ன தார், என்ன மாதிரி மாலை மார்பில் போட்டுருக்கார், அவர் பொதுவா பாம்பு மாலை அணிஞ்சிருப்பார் அவர், அது நமக்கு தெரியும், கொன்றை மாலை அணிஞ்சிருப்பார். தார் அணி மார்பர் தம் அடிகள் இவர் என்ன, அடிகள் அப்படின்னாக்க சுவாமின்னு அர்த்தம், தலைவன் சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் நம்மளுடைய தலைவர் இவர் அப்படின்னு சொல்றபடி இருக்கார் அவர் சிவருமான், எல்லாராலையும் அப்படிப்பட்ட சிவருமான். இவர் எங்க இருக்கார், அலைப்புனல் பூம்பொழில் சூழ்ந்து அமர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற பெருமான் இவர். அலைப்புனல் அப்படின்னா அலைக்கின்ற புனல், நம்ம நதி ஓடி வர்றது இல்லையா, பாச்சியல் ஆச்சிராமத்துக்கு பக்கத்துல நதிகள் ஓடுகின்றன இல்லவா, அந்த நதிகள்ல அலையோட ஓடுறதான் நதிகள், அதனால அலைப்புனல், அலையுடைய நீர் உடையது அந்த ஊர். அப்புறம் பூம்பொழில், அழகான பூஞ்சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன, அதனால அலைப்புனலும் பூம்பொழிலும் சூழ்ந்து அமர் பாச்சிலாச்சிராமம், அப்படியெல்லாம் அழகான நதிகள் ஓடைகள் நீர்நிலைகள் பெரிய குளங்கள் இதெல்லாம் இருக்கு, அழகான சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட பாச்சியல் ஆச்சிராமத்தில் உரைகின்ற சிவருமானவர், அவர் எப்படிப்பட்டவர், இலைப்புனை வேலரோ, இலைனாக்க தெரியும் லீஃப், இலைப்புனை வேல்னாக்க இலையே அணி உடைய வேல், அது என்னது இலையை உடைய வேல், என்னது வேல்னா நமக்கு முருகன் கையில் இருக்கிறதா வேல் நமக்கு பொதுவாக தெரியும், ஆனா சிவபெருமான் கையில் இருக்கிற சூலத்தையும் வேல்னு சொல்லுவோம், வேல்ங்கிறது ஒரு பொதுவான பெயர், அந்த மாதிரி ஆயுதங்கள் எதிரியை குத்தக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு வேல்னு பேர். அதுல இலைப்புனை வேல்னாக்க சிவபெருமான் கையில் இருக்கிறது திரிசூலம், அதுல மூணு இலைகள் இருக்கும், அந்த முனை இருக்கு இல்லையா மேல குத்துற முனை, அது மூணு மூணு இலைகள் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும் அந்த திரிசூலத்தில், அதனால இலைப்புனை வேலர் அப்படின்னு அந்த திரிசூலம், இலைப்புனை வேல்னா திரிசூலம், இலைப்புனை வேலர் அப்படின்னா திரிசூலத்தை எங்கே ஏந்திய சிவபெருமான், இலைப்புனை வேலரோ அப்படிங்கிறது அந்த ஓங்கிறது ஒரு கேள்வி, இவரா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி, அந்த திரிசூலம் வச்சுட்டு இருக்கிற சிவருமானா ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடு, ஏழைனாக்க நமக்கு இன்னைக்கு செய்தியில ஏழைனாக்க பணம் இல்லாதவன் வறுமையில் இருக்கிறவன் அப்படிங்கறது தான் தெரியும். ஆனா அது ஒரு அர்த்தம், ஏழை அப்படின்னாக்க அறிவில்லாதவன் ஒரு அர்த்தம், பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பெண் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அங்க கீழே அங்க கொல்லிமழவனோட பொண்ணு கடக்க அந்த சந்நிதி முன்னாடி, அதனால இந்த பெண்ணை வாட, இந்த பெண் எப்படி வாடி வருந்தும்படியாக இடர் செய்வதோ, அந்த பொண்ணுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்கிறாரு, இதுவா இவர் ஈடு, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்கிறார் சம்பந்தர். அதாவது இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் சிவருமானுடைய வர்ணனைகள் சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட சிவருமான இந்த பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறார், இதுவா இவருடைய குணம், இதுவா இவருடைய அழகு, இதுவா இவருடைய பெருமை, இதுவா இவருடைய கருணை அப்படிங்கிற மாதிரி கேட்டே போவார். கடைசியில் இந்த பதிய முடியறப்ப அந்த பொண்ணு எழுந்துருவோம். மூணாம் பாட்டு, வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை, வேண்டுவர் பூண்பது வெண்ணூல், நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக, நன்னுவர் நம்மை நயந்து, மஞ்சடை மாளிகை சூழ்தரு பாச்சில், ஆச்சிரமத்துறைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட, சிதை செய்வதோ இவர் சீரே. வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் அப்படிங்கிற இடத்த அப்படி ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கணும் நம்ம. நம்ம சொல்றப்போ வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலைன்னு அந்த மீட்டருக்காக சொல்லிட்டு போறோம், ஆனா பொருள் கொள்றப்போ வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். அது வெஞ்சுடர்னாக்க நெருப்பு, கொடிய தீ, அதை ஏந்திட்டு ஆடுவார், தீல ஆடுவார் அவர். எங்க இருக்கு அந்த தீ? துஞ்சிருள். துஞ்சிருள்னாக்க இந்த சர்வசம்ஹார காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு துஞ்சுகின்ற இருள்னு பேரு. துஞ்சுதல் அப்படின்னா செத்து போறது, இருள் அப்படின்னா ராத்திரி. இந்த சர்வசம்ஹார காலத்துக்கு துஞ்சி இருள் அப்படின்னு சொல்ற, அதாவது எல்லா உயிரும் இறைவனுக்குள்ள ஒடுங்கிடும், அழிந்து விடும். அப்ப எல்லாம் இருட்டா இருக்கும், இறைவன் மட்டும்தான் இருப்பான், எல்லாம் இருட்டா இருக்கும். அது மாதிரி அதுக்கு அப்படி ஒரு உருவமா துஞ்சி இருள், எல்லாம் சர்வசம்ஹார காலத்துக்கு ஒரு ஃப்ரேஸ் அது. சிவபெருமானுடைய வர்ணனையில அவர் சுடுகாட்டுல நடனமாடுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் சுடுகாடுங்கிறது எல்லா உயிர்களும் அழிந்து ஒடுங்குகின்ற நிலை, அது அதுக்கு ஒரு குறியீடு. அது அப்படிப்பட்ட எல்லா சர்வசம்ஹார காலத்துல அவர் சுடுகாட்டுல சுடுகாட்டு தீக்கு நடுப்புறவர், கூத்தாடுவர். அதான் வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை, துஞ்சிருள் அதோட முடிஞ்சிடுறது. அது மாலை வேண்டுவர் அப்படின்னா அவர் மாலையை விரும்பி அணிவார். என்ன மாலை விரும்பி அணிவார்? அது கொன்றை மாலையா இருக்கலாம், தலை மாலையா இருக்கலாம், அது சொல்லல. மாலை விரும்புவார் அப்படின்னு சொல்றாரு. பூண்பது வெண்ணூல், அவர் மார்பில வெள்ள வெளையர்னு ஒரு பூநூல் இருக்கும். நஞ்சு அடை கண்டர், நஞ்சு அடை கண்டர்னா என்ன அர்த்தம்? நஞ்சு அடைகின்ற கண்டர்னு இல்ல, நஞ்சை அடைத்த கண்டர் இல்லையா, நஞ்சு அடையாது, இவர் தான் எடுத்து நஞ்சு தூக்கி கண்டத்துல வச்சு அடைச்சார், அதை நஞ்சை அடைத்தார், கண்டத்துல ஒழித்து வச்சார். அதனால அவரோட கண்டத்துல நஞ்சு இருக்கு, அதனால நீலகண்டர். நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து, நயத்தல் அப்படின்னா விரும்புது, நம்மை நயந்துனா நம்மளை எல்லாம் விரும்பி, யார நம்மைனா யாருங்க? அடியவர்கள், அடியவர்கள் எல்லாம் விரும்பி. நெஞ்சு இடமாக நண்ணுவர், அவருடைய நெஞ்சே அவர் உறையும் இடமாக விரும்பி வந்து அடைவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பக்தர்களுடைய நெஞ்சில உறைவார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இது நம்ம பல பாடல்கள்ல அங்கங்க பாத்திருக்கோம், கேட்டிருக்கோம் இல்லையா. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டுல வரும். அதனால பக்தர்களுடைய உள்ளத்துல இறைவன் விரும்பி உறைவான், அது இந்த இடத்துல சொல்ற. நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து, அப்படிப்பட்ட சிவருமானவர். அவர் எங்க இருக்கார்? மஞ்சு அடை மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, அவர் பாச்சில் ஆச்சிராமத்துல உரைகின்றார். அது எப்படிப்பட்ட பாச்சில் ஆச்சிராமம்? மாளிகைகள் மாளிகை சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமம். அந்த பாச்சில் ஆச்சிராமத்துல நிறைய மாளிகைகள் இருக்கின்றன. வீட்டுக்கும் மாளிகைக்கும் என்ன வித்தியாசம்? வீடு அப்படின்னா பொதுவான பெயர், மாளிகைனாக்க பெரிய வீடுகள்னு அர்த்தம். மாட மாளிகை அப்படிங்கிறோம் இல்லையா, மாளிகைனாக்க பெரிய வீடுகள். பெரிய வீடுகள் பாச்சில் ஆச்சிராமத்துல இருக்குன்னு என்ன அர்த்தம்? அது செல்வ செழிப்போட இருக்கிற ஊர் அப்படின்னு அர்த்தம். அதனால மாளிகைகள் சூழ்தர் பாச்சில் ஆச்சிராமம். அந்த மாளிகைகள் எவ்வளவு எப்படிப்பட்ட மாளிகைகள்? மஞ்சு அடை மாளிகை, அவையெல்லாம் மஞ்சுனா மேகம், மேகம் வந்து அடைகிற மாதிரி மாளிகைகள் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? மாளிகைகள்லாம் ரெண்டு மாடி மூணு மாடின்னு உயரத்துக்காக சொல்றார் அந்த காலத்துல. அப்படி மாடி வீடுகள் நிறைய இருக்கு. அது எவ்வளவு மாடி வீடு எப்படி இருக்குன்னா அவ்வளவு உயரமா இருக்கும், அந்த மேகங்கள்லாம் வந்து படுற மாதிரி இருக்கும் அந்த மாடி வீடுகள்லாம். இது அவருடைய காலத்துல அவர் வர்ணிக்கிறார். அப்படி நீங்கள் நம்ம மெட்ராஸ்க்கோ பம்பாய்க்கோ நியூயார்க்குக்கோ போனால் நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளால் கட்டடத்தோட உச்சியே பார்க்க முடியாது, அவ்வளோ உயரத்தில் இருக்கும். அது மாதிரி ஆனால் இங்கே அவர் உயர்வு நவிச்சியை சொல்ல, மாளிகைகளை பெரிய மாளிகை உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அது உயர்வு நவிச்சியை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி, அப்படி அந்த மேகமே வந்து தொடர்ற மாதிரி உயரமான மாளிகைகள்லாம் சுற்றி இருக்கு. அப்படிப்பட்ட பாச்சில் ஆச்சிராமத்தில் இவர் இருக்கார் இந்த சிவருமான். அவர் எப்படிப்பட்டவர்? செஞ்சுடர் வண்ணர். செஞ்சுடர் வண்ணர்ல சுடர்னா இந்த இடத்துல தீ, செந்தி போன்ற நிறமுடையவர், செக்கச்செவல் நிறமா சிவருமான். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த காலத்தில் பலரும் படங்களில் சிவருமான் அப்படி நீளமாக போட்டுறா, ஒரு ப்ளூ கலர் கொடுத்து சிவருமானை போட்டுடுறா. சிவருமான் செப்பு செந்நிறமாக இருக்கணும், தீ போன்ற நிறமுடையவர் அவர். அவருடைய கண்டம் மட்டும்தான் கருப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட செஞ்சுடர் வண்ணரோ, இந்த செந்தி போன்ற செந்நிறமுடைய சிவருமானோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. சீர் அப்படின்னா பெருமை. பைந்தொடி வாட, பைந்தொடி அப்படின்னாக்க தொடி அப்படின்னா வளையல், பழிந்தொடினா பொன்னாலான வளையல், அது மாதிரி அழகான வளையல். அப்படி இந்த அழகான வளையல் அணிந்த பெண் அப்படிங்கிறதுக்கு பழிந்தொடிங்கிறது ஆவுக்கு பெயராக வரும். அப்படி கொல்லிமழவனுடைய பெண்ணும் பழிந்தொடி போன்றவளுமான, பழிந்தொடி அணிந்தவளுமான இந்த பெண்ணை வாடும்படியாக சிதை செய்வதோ, சிதை செய்யறதுனாக்க கஷ்டப்படுத்துறது, சிதைத்தல் அப்படின்னா அழித்தல், சிதை செய்யறதுனா இது மாதிரி இந்த இடத்துல கஷ்டப்படுத்துறது வருத்துறது, இப்படி செய்யறதோ இவர் சீரே. சீர் அப்படின்னா பெருமை புகழ் அப்படின்னு அர்த்தம். சீரும் சிறப்பமா இருக்கான் அப்படிங்கிறோம் இல்லையா, சீர்னா புகழ் பெருமை. அதனால இந்த செக்கச்செவில் இருக்கிற இந்த செந்தி போன்ற நிறமுடைய சிவருமானோ இந்த கொல்லிமழவனுடைய அழகான பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாரு, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்கிறார். இதுவருக்கு பொருத்துமா, இது தகுமா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்கிறார். அதாவது துஞ்சு துஞ்சுதல்னா செத்து போறது, அது முதல் அர்த்தம், நேரடியான அர்த்தம். இந்த ஊழி காலம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சங்கள், இந்த படைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சமே, இந்த பிரபஞ்சமானது இப்படி ஒரே நிலையில் இல்லை, இருக்காது. இது முதல்ல ஏகனாக இருப்பார் சிவபெருமான். நம்ம சிவபுராணம் படித்தா வரும், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு வரும். இதில் ஏகனாக இருப்பார், அதாவது ஏகனா அவர் ஒருத்தர் தான் இருப்பார், வேறு ஒன்றும் இருக்காது. அப்படி எல்லாம் அவருக்குள்ள ஒடுக்கமாக இருக்கும். அப்புறம் அந்த பிரபஞ்சங்கள் உருவாகும், அந்த அண்டங்கள்லாம் அதில் அவர்கிட்டருந்து உருவாகும், மேனிஃபெஸ்ட் ஆகும். முதல்ல அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் சிவபெருமானோட இருக்கும். அதாவது சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படின்னு மூணு சொல்லுவாள். பதிங்கிறது சிவபெருமான், பசு அப்படிங்கிறது எல்லா உயிர்களும், பாசம்ங்கிறது மற்ற விஷயங்கள், அதாவது இந்த மும்மலங்கள் அப்படிங்கிறது, இந்த ஜடப்பொருள்கள் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த மூன்றையும் எடுத்துட்டு இது மூணும் அனாதி அப்படிம்பா சைவ சித்தாந்தத்தில். என்று நீ அன்று நான் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்னைக்கு சிவபெருமான் இருக்காரோ அன்னைக்கே இந்த உயிர்களும் இருக்கு. என்ன ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த ஊழிக் காலத்தோட முடிவில் எல்லாம் சிவபெருமானுக்குள்ள ஒடுங்கி இருக்கும், அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில். அந்த படைப்பு ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும் திரும்ப. அப்போ அந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ பார்க்குற பிரபஞ்சமானது இருக்கு. இதோட கடைசியில் நெடுங்காலத்துக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் திருப்பி இறைவனுக்குள்ளே ஒடுங்கும். அதனால இது வந்து ஒரு முடிவில்லாமல் மாறி மாறி போயிட்டே இருக்கும். இது ஒடுங்கும், திருப்பி தோன்றும், திருப்பி ஒடுங்கும், திருப்பி தோன்றும், திருப்பி ஒடுங்கும், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் இது, எண்ட்லெஸ் சைக்கிள் இது. இதில் இந்த ஒடுங்கி இருக்கிற காலத்துக்கு ஊழிக் காலம்னு பேர். எல்லாம் அவனுக்குள்ளே போய் ஒடுங்கிடும். அது சர்வசமார காலம்னு சொல்லலாம், ஊழிக் காலம்னு தமிழில் சொல்லுவான். அதனால் இறைவன் காலத்தை கடந்தவன், அதனால் அவன் பல்லூழிகள் கண்டவன். அந்த ஊழிக் காலத்தை தான் துஞ்சு இருள் அப்படின்னு சொல்கிறார் இவர். எல்லா உயிர்களும் அழிகின்ற நிலை, அப்போ எதுவும் இருக்காது, வரை இருட்டு தான் இருக்கும். அப்படியாக ஒரு உருவப்படுத்தி ஊழிக் காலம்னு சொல்கிறது அதுதான் அந்த துஞ்சு இருள். அதில் சிவபெருமான் சுடுகாட்டில் தீக்கு சுடுகாட்டு எரிக்கு நடுப்புற ஆடுவார் அவர். அதுதான் சொல்கிறார், வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சு இருள். அதான் அது வந்து உருவகம், எல்லாம் சர்வசமார காலத்தில் இறைவன் மட்டும் தனியாக ஆடின்றப்பான். அதுதான் சொல்கிறது. இது நண்ணுதல் அப்படின்னாக்க அடைதல், நன்னினார் அப்படின்னா ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்னு அர்த்தம் இல்லையா. நெருங்கிறது டு பி நியர் டு ரீச் அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்பர் தேவாரத்தில் நமச்சிவாய பதிவு முன்னாடி பார்த்துருக்கோம், அதில் மூணாவது பாட்டில் வரும், விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகழவே ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு வரும். அதனால் நண்ணுதல் அப்படின்னா கிட்டக்க வந்து பக்கத்தில் நிற்கிறது, உள்ளே புகுந்து உள்ளே நிற்கிறது, அது மாதிரி அது மாதிரி நெருங்கிறது அடையிறது அப்படிங்கிறதுக்கு நண்ணுதல்னு பேர். அதனால் நம்மை நயந்து நெஞ்சு இடமாக நண்ணுவர் அப்படின்னு அந்த வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டு பொருள் கொள்ளணும். நம்மைனா அவர் மேலே பக்தியுடைய அன்பர்களை, நயந்து அப்படின்னா விரும்பி, பக்தர்களுக்கு அன்பு, பக்தர்கள் மேலே அவருக்கு அதிக அன்பு உண்டு. அப்படி பக்தர்கள்ட்ட அன்போடு வந்து நெஞ்சு இடமாக நண்ணுவர், பக்தர்களை விரும்பி அவருடைய நெஞ்சே தான் உறையும் இடமாக விரும்பி உறைவார். அதான் நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து. நாலாம் பாட்டுக்கு போவோம். கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க கனல் தரு தூமதி கண்ணி, புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன, வனமலி வண்பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற, மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மாண்பே. கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க, அது ஒரு ஃப்ரேஸ். கொன்றைனா என்ன நமக்கு தெரியும், கொன்றை மலர். சிவபெருமான் கொன்றை மலர் அணிந்திருப்பார், அது பல பாடல்களில் வரும். கொன்றை மலருங்கிறது இந்த சரக்கொன்றைம்பா, அது ஒரு மரத்தில் பூக்கிற பூ, மஞ்சளாக இருக்கும், அது கொன்றை. இது இந்த கொன்றை எப்படிப்பட்ட கொன்றை மலருது, கனமலர் கொன்றை. கனம் அப்படின்னாக்க மேகம்னு அர்த்தம். அப்படி இது மழை காலத்தில் பூக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். அதனால் மழை காலத்தில் பூக்கக்கூடிய கொன்றை மலரை மாலையாக தொடுத்து அவர் அணிந்திருக்கிறார். அலங்கல் அப்படின்னா மாலை, முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த தார் அப்படின்னு சொன்னேன், இதில் வர்றது அலங்கல்ங்கிற வார்த்தை வருது. கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க. இலங்குதல் அப்படின்னா விளங்குதல்னு அர்த்தம். பிரகாசிக்கிறது, ஒளி வீசுறது, அழகா இருக்கு. அப்படி அவர் அணிஞ்சிருக்கிறார். அவர் மார்பில் கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறார். அப்புறம் தலையில் என்ன இருக்கு? கனல் தரு தூமதி கண்ணி. அவர் தலையில் கனல் தரு தூமதி கண்ணி. கனல் தரு அப்படின்னா கனல்கின்ற, ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம், பிரகாசிக்கின்றன்னு அர்த்தம். இல்லையா, நம்ம கனல்னா தெரியும் இல்லையா, அப்படி இந்த அப்படி ஒரு கனல்றதுனா அப்படி பிரகாசமா, இந்த ஒரு நெருப்பு எப்படி ஜொலிக்கிறது அது மாதிரி ஜொலிக்கிறது, கனல் தரு, கனல் தல்னு பேர் அதுக்கு. அது கனல் தரு அப்படின்னாக்க இந்த தரு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதாவது கனல் தருனாலும் கனல்னாலும் ஒன்று தான். அதாவது கனல்கின்றது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கனல் தருகின்றது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால இந்த தரு அப்படிங்கிற ஒரு வேர்ப அது வந்து அப்படி இந்த கனல்கிற ரூட் வேர்புக்கு பக்கத்தில் வரும். இது வந்து நம்ம பாடல்களில் ஓசைக்காக மீட்டருக்காக அது மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் உபயோகிப்பேன். அதனால கனல் தரு தூமதி கண்ணி அப்படின்னா ஒளி வீசுகின்ற, கனல்கின்ற, தூமதி கண்ணி, தூய சந்திரனை கண்ணியாக அணிந்தவர். கண்ணினா மாலை வகைகளில் ஒன்று. இதை பற்றி நான் முன்னாடி நினைக்கிறேன். தலையில் அணியிற மாலைக்கு கண்ணின்னு பேர். அது நமக்கு தெரியும். அது வந்து இந்த மாலையை தொடுத்ததும் அந்த மாலையை ரெண்டு ஓரத்தையும் இணைச்சு கட்டினாக்க அது ஒரு வட்டமாக இருக்கும். ஆனால் சில சமயம் அப்படி சரமாகவே விட்டுருவோம். அப்படி ரெண்டு அடி, ஒரு அடி, ரெண்டு அஞ்சவங்களும், எட்டவங்களும், பத்தவங்களும் நீளமா இருக்கும். அதுக்கு கண்ணின்னு பேர், ஒரு கண்ணி அப்படிம்பா. அது மாதிரி தலையில அணியிற மாலைக்கு கண்ணின்னு பேர். அதனால இவர் சந்திரனை, ஒளி வீசுகின்ற தூய சந்திரனை தன் தலையில கண்ணி போல அணிந்திருக்கிறார் சிவருமா. அப்புறம் வேற என்ன இருக்கு? புனமலர் மாலை அணிந்து, அணிந்து அழகாயினாக்க அணிந்த அழகா, அணிந்து அதையும் அழகான புனிதறிவர். என்னது? தலையில மார்பில கொன்றை மாலை இருக்கு, தலையில திங்கட்கண்ணி சந்திரனை கண்ணி மாலை அணிந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் புனமலர் மாலை அணிந்து. புனம் அப்படின்னாக்க காடு, சோலைகள். இந்த மாதிரி இந்த வனங்கள்ல, காடுகள்ல பூத்த மலர்களை எல்லாம் மாலையா எடுத்து அதையும் அணிந்துருக்கிறார் அவர். சிவபெருமான் அணியாத மலரே கிடையாது. இந்த ஒரே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தாழம்பு ஒண்ணு தான் சொல்லலாமே ஒழிய, சிவபெருமான் எல்லா மலரையும் அணிவார். அவருக்கு எது வேணா சாத்தலாம். எருக்க மலர் அணிவார், ஊமத்த மலர் அணிவார். அது மாதிரி நம்ம பாட்டுகள்ல பார்த்தா தெரியும். அதனால அப்படிப்பட்ட மலர்கள் எல்லாம் தலையில் அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அணிந்து அழகாய புனிதர், ரொம்ப அழகான புனிதர். புனிதர்னா தெரியும், தூயவர். அப்படிப்பட்ட புனிதர் கொலாம். கொலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அசைச்சொல். புனிதர் போலும், இவர் என்ன அப்படின்னு எல்லாரும், இவர் இவர் எப்படிப்பட்டவர், இவர் கொன்றை மாலை அணிந்திருக்கிறார், சந்திரனை கண்ணியை அணிந்திருக்கிறார், தலையில மற்ற மலர் மாலையெல்லாம் அணிந்திருக்கிறார், இவர் ஒரு புனிதர் அப்படின்னு, இவர் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு என்ன என்று சொல்லும்படியாக, வனமலி வண்பழில் சூழ்திரு பாச்சிலாம பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற அப்படிங்கிறது. அப்புறம் இவர் சிவபெருமான், இவர் இப்படிப்பட்டவர், அவர் எங்க இருக்கார்? வனமலி வண்பழில் சூழ்திரு பாச்சில் ஆச்சிராம அப்படிங்கிறார். இந்த வனம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஓதுவார் பாடின நீங்க கேட்டீங்கன்னா அவர் அனமலின்னு பாடியிருப்பார். ஆனா புஸ்தகத்துல வனமலின்னு போட்டிருக்கும். ரெண்டும் பொருந்தும். எப்படி அப்படின்னாக்க, இந்த இவர் என்ன அனமலி அப்படின்னு எழுந்து வச்சுக்குவோம். அதுவும் புணர்ச்சியில வனமலின்னு தான் வரும். தமிழ்ல செய்யுள்னா புணர்ச்சியோட எழுதியிருப்ப. நம்ம பொருள் கொள்றப்ப புணர்ச்சி பிரிச்சு பொருள் கொள்ளணும். அப்படி புணர்ச்சி பிரிக்கிறப்போ சில சமயம் ஒன்று ரெண்டு விதமா பிரிக்கலாம், மூணு விதமா பிரிக்கிற மாதிரிலாம் வரும் சமயத்துல. இந்த இடத்துல வனமலின்னு பிரிக்கலாம், அனமலின்னு பிரிக்கலாம். வனமலின்னு பிரிச்சாக்க வனம் மலி அப்படின்னா வனம்னா அழகு, மலிதல்ல மிகுதல். வனம் மலி வண்பொழில் அப்படின்னா அழகு மிகுந்த, வளம் மிக்க, சோலை சூழ்ந்த பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு ஒரு பொருள் அந்த வனமலின்னு எடுத்துட்டாக்க. ஆனா இதே அனமலி வன்பொழில் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். அனமலி அப்படின்னாக்க, அனம் அப்படின்னாக்க அன்னம் அப்படிங்கறதுக்கு குறுக்கல் விகாரத்தோட அனம்னு வரும். எப்படி வண்ணம்ங்கிறது வனம்னு வரும், இல்லைங்கிறது இலைன்னு வரும் பாட்டுகள்ல, அது மாதிரி அன்னம்ங்கிறது அனம்னு வரலாம். அனநடையீர் அப்படின்னு திருவாசகத்துல வரும். அதனால இந்த அனமலின்னா அன்னம் மலிகின்ற, அன்ன பறவைகள் மிகுந்த, வன்பொழில் வளமிக்க, சோலை சூழ்ந்த பாச்சில் ஆச்சிராம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். நான் தேடி பார்த்தேன். சம்பந்தர் வந்து திருவையாத்துக்கு போயிருந்தப்போ ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துல திருக்கடைக்காப்பு, இது வந்து முதல் திருமுறை 130 பதிகம் 11 பாட்டு, அதுல சொல்றார். அன்னமலி பொழில் புடை சூழ் ஐயாற்றம் பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர் மறைந்தாவன் வளர்ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமரோலகில் தவநெறி சென்ற எய்துவர் தாழாதன்றே அப்படின்னு சொல்றார். அதுல திருவையாத்துல இருக்கிற பதிகத்தோட கடைக்காப்புங்கிறதுனால திருவையாத்து பெருமான சம்பந்தனாக நான் பாடிய இந்த 10 பாடல பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்குங்கிறார். அதுல அதுல அவர் சொல்றது அன்னம் மலி பொழில் புடைசூழ் ஐயாற்று எம்பெருமானை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்ன பறவைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த ஐயா திருவையாத்துல இருக்கிற பெருமானைன்னு அங்க சொல்றார். அதனால சோலையில அங்க இருக்கிற சோலையில என்ன சொல்ற அன்னம் மலி பொழில் அப்படிங்கிறார். அன்னப்பறவைகள் நிறைந்த பொழில்கள் அப்படிங்கிறார். அதனால இங்கேயும் இந்த நாலாம் பாட்டிலையும் இந்த பதிகத்தில் அனமலி வன் பொழில் சூழ்தரு பாச்சிலாச்சிராமம் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உரைகள் அப்படி போடல, இது ஏன் கருத்து? ஆனா அன்னம் மலிந்த அன்னப்பறவைகள் நிறைந்த சோலை சூழ்ந்த பாச்சலாச்சிராமத்தில் உரைகின்ற மனமலி மைந்தரோ, மனமலி மைந்தரன்னு அர்த்தம் நம்ம மனசுல நிறைந்த இல்லையா, என் மனசுல நிறைந்து நிற்கிறாய் நீ அப்படின்னு அர்த்தம், அவரே ஓயாம எண்ணுகிறோம். அதனால அடியோர்களுடைய மனசுல இருக்கின்றவர் அவர். மைந்தர் அப்படின்னாக்க மைந்து அப்படின்னா இளமை அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதே மாதிரி மைந்தர் அப்படின்னா அழகர் அப்படின்னு ஒரு அர்த்தம், இளைஞர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அதெல்லாம் சிவபெருமானுக்கு மைந்தன் அப்படின்னு சொல்றது ஒரு வார்த்தை. அதனால மனமலி மைந்தரோ, நம்ம மனசுல நிறைந்த மனசுல எப்போ தங்கி இருக்கிற வீரர், அப்படிப்பட்ட வீரரோ அப்படிப்பட்ட அழகரோ மங்கையை வாட, இந்த பெண் இருக்கால இவள் இப்படி வாடி வருந்தும்படியாக மயல் செய்வதோ, இவளுக்கு இப்படி மயக்கம் பாட மயக்கம் கொடுத்துட்டாரு இவர், மயல் செய்வதோ அதுவோ இவர் மாண்பு, அதுவா இவர் பெருமை, அதுவா இவருடைய பண்பு, இது அதுவா இவருடைய குணம் அப்படின்னு ஒரு வியப்போட கேட்கிறார். இவர் இப்படி பண்ணலாமா, இது தகுமா, இது சரியா அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் கேட்கிறார் அவர். நமக்கு தெரியும் சம்பந்தம் இப்படி ஒவ்வொரு பாடலையும் கேட்டாக்க சிவருமன் என்ன சொல்ல போறார், சம்பந்தம் சொல்லிட்டா இந்த பொண்ணை சரிப்படுத்தணும் அப்படின்னு அவர் பண்ணிவிடுவார். சம்பந்தர் ஒன்று சொன்னாக்க அதுக்கு அப்பீலே கிடையாது, ஏன்னா அவர் சம்பந்தர் சொல்றது சிவருமான் சொல்ற மாதிரி அவரோட பிள்ளையா நம்ம கருதணும். இப்ப நாலாம் பாட்டுக்கு நேரடியான பொருள் இது மைந்தன் அப்படின்னாக்க அதுக்கு தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதே மாதிரி மைந்தன்கிறதுக்கு ஒரு மூணு நாலு அர்த்தங்கள் உண்டு, இளமை, இளைய, இளைஞன், மகன், அழகன், வீரன் அப்படின்லாம் உண்டு. அதனால இந்த இடத்துல மைந்தர் அப்படிங்கிற சிவருமான குறிக்கிறப்போ மகன்கிறது வார்த்தை வராது, பொருள் வராது, வீரன் அப்படிங்கிற பொருள் வரும், இளைஞன் அப்படிங்கிற மற்ற பொருள்லாம் வரும், மகன்கிற பொருள் வராது, ஏன்னா அவர் அப்பன், அவர் மகன் இல்லை.